الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد يا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا عن أبي هريرة رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من حسن إسلام المرء تركه ما لا يعني رواه الترمذي هذا حديث حسن أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கீழ்மாடியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து நோயாளிகளை தவிர மேல்மாடியில் எத்தனை இடங்கள் காலியாக தென்படுவதன் காரணமாக தயவு செய்து மேல்மாடியில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு பணிவாய் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு மிகவும் தொழில்நுட்பம் வாய்ந்த, நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து அளப்பரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றதை நானும் நீங்களும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாளுக்கு நாள் விஞ்ஞான முன்னேற்றத்தை நானும் நீங்களும் இந்த நூற்றாண்டில் கண்டுகொண்டிருப்பதை அதை சொல்லி முடிக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று மனிதர்கள் புதிய புதிய விடயங்களை புதிய புதிய விடயங்களை உள்வாங்கிக் கொள்வதில் அவர்கள் எடுத்துக் கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதை அவர்கள் தேடுவதில் படிப்பதில் விளங்குவதில் மனிதர்கள், அது வாலிபராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஆசிரியையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, புதிய புதிய விடயங்களை உள்வாங்கிக் கொள்வதில் அதை எடுத்துக் கொள்வதில் அதை படித்துக் கொள்வதில் இன்று மக்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஆர்வம் கொண்டது மாத்திரமல்ல, அந்த ஆர்வத்தின் காரணமாக இன்று மனிதர்கள் அடிமைப்பட்ட அடிமைப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். அடிமைப்பட்டவர்களாக இன்றைய நூற்றாண்டில் மனிதர்கள் மாறிவிட்டார்கள். அதுதான் 21ஆம் நூற்றாண்டில் மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகா போதை. அது என்ன போதை என்பதை இன்று நாம் இந்த சுருக்கமான நேரத்தில் சுருக்கமாக பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அதுதான் சோசியல் நெட்வொர்க், சமூக வலைத்தளங்கள். இதன் மூலமாக இன்று எத்தனை பேர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இவைகளை பாவிக்க கூடாது என்பதாக நான் சொல்லவில்லை, இதை பாவிக்க வேண்டும். மனிதனுக்கு அளவு நிறுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லையை தாண்டிவிட்டால் மனிதர்கள் கட்டுக்கடங்காதவர்களாக மாறி பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இன்று மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் அனைவருக்கும் தெரியும் அலாவுதீனின் அற்புத விளக்கு. அந்த விளக்கை தடாவினால் அது என்ன வரும் என்பதை அறிந்திருக்கின்றோம். இதே போன்று மெகா சைஸ் புக்ஸ்களை பிறட்டாமல், அதே போன்று சீனியர்கள் எல்லாம் ஜீனியர்களிடம் கேள்விகள் சந்தேகங்களை கேட்காமல் அவர்களுடைய சந்தேகத்துக்கு விரல் அசைவில், மனிதனுடைய இந்த விரலை அசைக்கும் பொழுது தகவல் சுரங்கத்தை மனிதர்களுக்கு அப்படியே திறக்கும் தங்க சாவி என்பதாக இன்றைய யுகத்தில் சொல்ல முடியும். அதுதான் மனிதர்கள் பாவிக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன், இந்த மொபைல் போன், இந்த நெட்வொர்க்குகளை, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி இன்று மனிதர்கள் அப்படியே அடிமைப்பட்டவர்களாக இருப்பதை நானும் நீங்களும் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். நாம் பாவிக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன், இந்த மொபைல் போன், அது எப்பலாக இருக்கலாம், கெலக்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஒரு வரையறை இருக்கிறது, அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. உதாரணமாக வாகனம் ஓட்டுவதற்கு ஒரு கட்டுப்பாடு, அந்த வாகனத்தை ஓட்டக்கூடியவர் அதனுடைய கட்டுப்பாட்டை மீறினால் என்ன நடக்கும். பைக் ஓட்டுகிறார், பைக் ஓட்டுகிறார், அதனுடைய கட்டுப்பாட்டை மீறினால் என்ன நடக்கும். வரும் பொழுது ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்னால் பைக் ஓட்டிய ஒரு வாலிபர் அப்படியே அவருடைய கட்டுப்பாட்டை மீறினால் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அப்படியே அவர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்தில் அவருடைய பைக் சுக்கு நூறாக மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, இது இவருடைய கட்டுப்பாட்டை விட்டும் மீறியதன் காரணமாக நடைபெற்ற விடயம். இதே போன்றுதான் நானும் நீங்களும் பாவிக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன், இந்த மொபைல் போன், இந்த ஆப்பிள் போன், இந்த கேலக்சி, இந்த சமூக நெட்வொர்க், இவைகளை நாம் பயன்படுத்துவதன் காரணமாக உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வருவதை நானும் நீங்கள் விளங்கி இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த நெட்வொர்க்குகளை பயன்படுத்துவதன் காரணமாக, இந்த சோசியல் நெட்வொர்க்கை பயன்படுத்துவதன் காரணமாக மனிதர்கள் தேவைக்கு பயன்படுத்துவதை விட தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக மன ரீதியான பாதிப்புகள் கூட வருவதை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் என்பதாக சொல்வார்கள். மன ரீதியாக மனிதனுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, விஞ்ஞானம் முன்னேறி கொண்டே செல்கிறது. விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றத்தை இன்று மனிதர்கள் கண்டுகொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நானும் நீங்களும் பாவிக்கக்கூடிய இந்த ஆப்பிள் போனை எடுத்து பாருங்கள். அதை கண்டுபிடித்தவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் முதலாவதாக ஆப்பிள் 3. இதை உலகத்துக்கு இவர் அறிமுகப்படுத்தினார் ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2007ஆம் வருடம். இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். படிப்படியாக இவர் அதாவது முன்னேற்றம் அடைந்தார். எந்த அளவுக்கு என்றால் கடைசி அவர் கண்டுபிடித்த அந்த ஆப்பிள் 4, இதை அவர் கண்டுபிடித்ததன் பிறகு கடைசியாக அதன் பிறகு ஆப்பிள் 4S ஐ கண்டுபிடித்தார். இது 2011ஆம் ஆண்டு 14ஆம் தேதி உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் அக்டோபர் 5ஆம் தேதி இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அவர் மறைந்து விட்டார். இந்த உலகத்தில் அவர் இன்று இல்லை என்றாலும் அவருடைய கண்டுபிடிப்புகள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் இந்த ஆப்பிள் போன் வளர்ச்சி அடைந்து அந்த கால எல்லையை அடைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் குறிப்பாக முஸ்லிம்கள் மிகவும் இந்த நெட்வொர்க்குகளை இந்த ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, என்ன பிரச்சனை ஏற்படுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இவைகளை பாவிக்க வேண்டாம் என்பதாக சொல்லவில்லை, பாவிக்க வேண்டும், அளவு நிறுவையுடன் பாவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த கண்டுபிடிப்புகளின் காரணமாக, இந்த சோசியல் நெட்வொர்க் இதன் காரணமாக, இந்த ஸ்மார்ட் போன், இந்த மொபைல் போன் இவைகளை பயன்படுத்தக்கூடிய விகிதாசாரத்தை நாம் கண்கூடாக நாம் சற்று சுருக்கமான நேரத்தில் சுருக்கமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இவைகள் நம்முடைய தீனை விட்டு மகரூமாக்குகிறது, தீனை விட்டு மனிதர்களை தூரமாக்குகிறது. கண்ணியமானவர்களே, இன்று பாருங்கள், வாலிபர்களுடைய கையில், வயோதிபர்களுடைய கையில், ஆண்களுடைய கையில், திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடிக்காதவர்கள், அதே போன்று சிறுவர்களுடைய கையில் கூட இந்த போன்கள் நடமாடுவதை, அப்படியே அவர்கள் அதை வைத்து பயன்படுத்துவதை நானும் நீங்களும் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய இபாதத்தை விட்டு தூரமாக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு அழகான ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நாளை மறுமையில் நரகவாதிகள் நரகத்துக்கும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கும் சென்றதன் பின்னால் அந்த நரகவாசிகள் அந்த சொர்க்கவாதிகளிடம் ஒரு விடயத்தை கேட்பார்கள். அல்லாஹ் அதை சொல்லுகின்றான். அவர்கள் எப்படி கேட்பார்கள் என்றால், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸகக்குமுல்லாஹ் قالوا இன் அல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளிடம் ஒரு சம்பாஷணை போகும். அந்த சம்பாஷணையில் நரகவாதிகள் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவரிடம் ஒரு விடயத்தை கேட்பார்கள். அது என்ன விடயம்? தங்களுக்கு தண்ணீர் கேட்பார்கள், தண்ணீர் தரும்படி கேட்பார்கள். நரக வேதனை அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், தேம்புவார்கள், அழுவார்கள். அதன் காரணமாக தண்ணீர் தேவைப்படும். தண்ணீரை அவர்கள் கேட்கும் பொழுது அந்த சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், காலு இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், நவுது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய பரம்பரையையும் அப்படிப்பட்ட சோதனையிலும் வேதனையும் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் யார் என்றால், அவர்கள் யார்? பிறகு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான், அவர்கள் யார் என்றால், அல்லதீன தஹதூ தீனஹும் லஹ்வன் வலஇபா வகரத்ஹுமுல் ஹயாத்துத் துன்யா ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் யார் என்றால், இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் தீனை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைகளை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் கேலிக்கூத்தாகவும் ஆக்கியவர்கள், எடுத்தவர்கள், கண்ணியமானவர்கள். அது மாத்திரமல்ல, வகரத்துமுல் ஹயாத்து துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை, துன்யாவுடைய மோகம், துன்யாவுடைய அந்த சுக போகங்கள் இவர்களை மறுமையை விட்டு மறக்கடித்து விட்டது. இவர்கள் எப்படி மறந்து வாழ்ந்தார்களோ இதே போன்று நாங்கள் மறுமையில் இவர்களை மறந்து விட்டோம். கண்ணியமானவர்களை, எடுத்து பாருங்கள், முன்னைய காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்டு பாருங்கள், மஸ்ஜிதுக்கு வருவார்கள், இபாதத்துக்கு வருவார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள்? மஸ்ஜித் தஹியத்துல் மஸ்ஜித் சொல்வார்கள். அதன் பிறகு கண்ணியமிக்க இந்த குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த மஸ்ஜிதுக்கு வருகின்றோம், மஸ்ஜிதுக்கு வருகின்றோம், மஸ்ஜிதுக்கு உள்ளாலும் இந்த மொபைல் போனை பயன்படுத்துகிறோம். ஒரு மஸ்ஜிதுடைய மீட்டிங்கில் இருக்கின்றோம், அல்லது ஸ்கூலுடைய ஒரு மீட்டிங்கில் உட்காருகின்றோம், அல்லது ஒரு நாலு பேருக்கு முன்னால் இருந்து ஒரு மசூராவை செய்கின்றோம். அந்த நேரத்தில் எத்தனை விதமான ரிங்கிங் டோன்கள் வருகிறது. கண்ணியமானவர்களே, கவலைப்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்துக்கு இந்த போன் அறிமுகப்படுத்தப்பட்டது யகூதிகள் நசராக்கள் மூலமாக. ஆனால் அவைகள் அவர்களுடைய நாட்டுகளில் அவருடைய குழந்தைகள் இதை பயன்படுத்துவது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய நாட்டில் 2.5 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். நம்முடைய நாட்டுக்கு 1989 ஆண்டு இந்த மொபைல் போன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மொபைல் போன் 1989 ஆண்டு அறிமுகப்படுத்தி ஆஃப்டர் 1 இயர் கிட்டத்தட்ட 12,000 பேர் தான் இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணினார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2,03,15,150 பேர் இந்த மொபைல் போனை பயன்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை பயன்படுத்துங்கள், ஆனால் முறை தவறை பயன்படுத்துபவர்கள் அதிகம். அதில் குறிப்பாக அந்நியவர்களை விடுவோம். நம்முடைய முஸ்லிம் வாலிபர்களை பாருங்கள், வாலிப பெண்களை பாருங்கள், திருமணம் முடித்தவர்களை பாருங்கள், வயது வந்தவர்கள் கூட இதுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா நமக்கு சம்பவம் சொல்லி காட்டுகின்றான். அந்த சஹாபாக்கள், அந்த நாதாக்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள், அவர்களுடைய இரவு காலம் எப்படி கழிந்தது, இரவு காலம் எப்படி கழிந்தது. அல்லாஹ் சொல்லுகின்றான், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன், அவர்கள் இரவில் சொற்ப நேரம் தூங்குவார்கள். சொற்ப நேரம் அவர்கள் தூங்குவார்கள், அதிகமான நேரம் விழித்திருப்பார்கள். தூங்குவது குறைவு, விழித்திருக்கும் நேரம் அதிகமான நேரம். இதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் இரவில் சுஜூதிலும் ருகூயிலும் சுஜூதிலும் கியாமிலும் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வபில் அஸ்ஆரிஹும் யஸ்தக்ஃபிரூன், இரவில் தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி, தங்களுடைய குற்றங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் கையேந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருந்தான். கண்ணியமானவர்களே, அவர்களும் இரவில் விழித்திருந்தார்கள், நாங்களும் இரவில் விழித்திருக்கின்றோம். அவர்கள் எதற்கு விழித்திருந்தார்கள், நாம் எதற்கு விழித்திருக்கின்றோம்? அன்றைய காலத்து வாலிபர்கள், அன்றைய காலத்து சஹாபாக்கள், அன்றைய காலத்து நாதாக்கள், அன்றைய காலத்து இமாம்கள் எதற்கு விழித்திருந்தார்கள்? நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய வயோதிபர்கள், திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடிக்காதவர்கள் இல்லா மாஷா அல்லாஹ் நல்லவர்களும் இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் எதற்கு விழிக்கிறார்கள்? போக்குகளிலும் சந்திகளிலும், அதே போல கடை வீதிகளிலும், அதே போல அனாச்சாரங்கள் அட்டூழியங்களில் ஈடுபடுவதிலும் இவர்கள் விழித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மனிதர்களுடைய கால நேரங்கள் இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதில் அதிகமான நேரங்கள் இன்று கழிந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் ஸ்கைப்பிலும் வைபரிலும் வாட்ஸ்அப்பிலும் எல்லா யூடியூபிலும் இந்த விடயங்களை பயன்படுத்துவதில் தான் குறிப்பாக முஸ்லிம்கள் அதிக நேரங்களை செலவிடுகிறார்கள். முஸ்லிம் நாடுகளை எடுத்து பாருங்கள், அதிகமானவர்கள் இந்த விடயத்தை, இந்த பேஸ்புக்கை, இந்த ட்விட்டரை பயன்படுத்துகிறார்கள். தனக்கு ஒரு பொருள் தேவை, அதை மனிதன் பயன்படுத்த வேண்டும், ஆனால் அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக என்னென்ன அனாச்சாரங்கள், என்னென்ன பித்னாக்கள், என்னென்ன பசாதுகள் வருகிறது என்பதை பின்னால் சில விடயங்களை சொல்வதன் மூலமாக விளங்கப்படுத்த இருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, இந்த உலகில் இந்த சோசியல் நெட்வொர்க்கை 72% மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். 72%, அதே போன்று ஆசியா நாட்டை சேர்ந்தவர்கள் 21% இதை பயன்படுத்துகிறார்கள். அதிலையும் பாருங்கள், 57% இந்த பேஸ்புக்கை பயன்படுத்துவதில் பெண்களாக இருக்கிறார்கள். 57% பெண்கள், பேலன்ஸ் 43% தான் ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பேஸ்புக், இதன் மூலமாக இந்த வாட்ஸ்அப், இந்த வைபர், இந்த ஸ்மார்ட் போன் இவைகளை பயன்படுத்துவதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய நெஞ்சில் நாம் கையை வைத்து அடுத்தவனை குத்தி காட்டாமல் தன்னுடைய நெஞ்சில் கையை வைத்து நாம் கேட்டு பார்ப்போம். முதலாவது என்ன, முதலாவது வரக்கூடிய வரக்கூடிய ஃபித்னாவை பாருங்கள். தகாத உறவுகள், தகாத உறவுக்கு அடிமைப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் தன்னை தானே பரிசீலித்து செய்து பாருங்கள், பரிசீலனை செய்து பாருங்கள். என்னுடைய பேஸ்புக்கில், என்னுடைய அக்கவுண்டில் நான் எத்தனை மரம் இல்லாத பெண்களை நான் வைத்திருக்கின்றேன்? கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் மாத்திரமல்ல, திருமணம் முடித்தவர்கள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரையும் குத்தி காட்டும் நோக்கம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நன்மக்களாக மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். கண்ணியமானவர்களே, தகாத உறவுகள் ஏற்படுகிறது. கிட்டத்தில கடலூர் மாவட்டம் இந்தியாவை சேர்ந்த ஒரு வாஷிங் மெஷின் திருத்தினர் ரிப்பேரிங் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு வீட்டு பெண் போன் எடுத்து சொன்னால், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், இந்த வாஷிங் மெஷினை நீங்கள் பழுது பார்த்து தர வேண்டும். அந்த பெண்ணுடைய நம்பரை அவர் சேவ் பண்ணினார். பிறகு வேலை நடந்தது. அடுத்த நாள் காலையில் ஒரு மெசேஜை வைத்தார், ஹாய் என்பதாக. அதன் பிறகு குட் மார்னிங் என்பதாக அனுப்பினார். அதன் பிறகு குட் நைட். இந்த மூன்றையும் தான் அவர் அனுப்பினார். அது முஸ்லீம் பெண்ணாக இருந்தால், கண்ணியமானவர்களே, எப்பொழுதோ இந்த போன் நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறுமோ, அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டும் அப்படியே தூரமாக்குமோ, பெரும் பித்னாக்களில் நம்முடைய முஸ்லீம்கள் வீழ்ந்த சரித்திரம் பல இருக்கிறது. பிறகு அந்த மனிதருடன் இந்த பெண் தொடர்பு பட்டு இன்று தலாக்கில் போய் அந்த பெண் நடு ரோட்டில் சுற்றித்திரிகிறாள். இரண்டாவது, புதுக்கோட்டை மாவட்டம், ஒரு டாக்ஸி ஓட்டுநர், அவன் அந்நிய மதத்தை சேர்ந்தவன். இது நம்முடைய முஸ்லீம் பெண் தகாத உறவு வைத்தால் அதன் காரணமாக பெரும் இனக்கலவரமே அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்று உலகத்தில் அறிமுகப்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, அனாச்சாரம் தகாத உறவுகளின் காரணமாக வருகிறது. அடுத்தது பாருங்கள், இந்த பேஸ்புக், இந்த ட்விட்டர், இந்த வாட்ஸ்அப், இந்த குரூப் மெசேஜ், இந்த சோசியல் நெட்வொர்க்கின் காரணமாக அடுத்தவர்களுடைய மானம் பறிக்கப்படுவதை பார்க்கின்றோம். ஒரு தவறை செய்துவிட்டான், ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் அதை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் கண்ணியமானவர்களே, இன்று எத்தனை பேருடைய மானங்கள் பறிக்கப்படுகிறது. குழந்தை பிறந்தவுடனே அதான் இக்காம சொல்வதற்கு முன்னாலே குழந்தை பேஸ்புக்ல வந்துருது. கண்ணியமானவர்களே, அடுத்தவருடைய மானத்தை பறிக்கின்றோம், அடுத்தவர்களுடைய குறைகளை பப்ளிசிட்டி பண்ணுகின்றோம். அவன் செய்த தவறு அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உள்ளது. அதற்கு அவர் தௌபா செய்யணும் கட்டாயம். என்றாலும் அப்துல்லா செய்த தவறை இந்த நான் கேள்விப்படுகின்றேன், அது எனக்கு மெசேஜில் வருகிறது, அதை அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணுகின்றேன், அதை ஷேர் பண்ணுகின்றேன். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நம்மை விட்டும் அப்படியே மறைக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃபில் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், தன்னுடைய அமால்கள் எல்லாம் அழிந்தவர்களை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் உலகத்தில் கஷ்டப்பட்டு அமல் செய்தார்கள். ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் செய்கிற வேலை எல்லாம் சரியாகத்தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு விடயம் வருகிறது, அதை நாம் விளங்காமல் துருவி ஆராயாமல் அதை அப்படியே இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுகின்றோம். அதிகமான விடயங்கள், மானபங்கப்படுத்தப்படக்கூடிய விடயங்கள் இந்த பேஸ்புக்கிலும், இந்த ட்விட்டரிலும், இந்த வாட்ஸ்அப்பிலும் பரவுவதை கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நாளை மறுமையில் இந்த கை, இந்த கால், நம்முடைய நாவு, இவைகள் அனைத்தும் இந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜ்ரத்து அக்வாமன் லம் தகுன் லஹும் உயூபன், நான் ஒரு கூட்டத்தாரை சந்தித்தேன், அவர்களிடம் எந்த ஒரு குறையும் அவர்களிடம் இருக்கவில்லை, எந்த ஒரு குறையையும் குற்றத்தையும் நான் காணவில்லை. என்றாலும் தகல்லமு ஃபி உயூபின் நாஸ், மக்களுடைய குறைகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள். ஃபஅஹ்தஸல்லாஹு லஹும் உயூபன், அல்லாஹ் அவர்களுடைய அவர்களை குறையுள்ளவர்களாக ஆக்கினான், அவர்களிடமிருந்து அல்லாஹ் குறையை வெளிப்படுத்த வைத்தான். சொன்னார்கள், திரும்பவும் சொன்னார்கள், நான் ஒரு கூட்டத்தாரை அடைந்தேன், அவர்களிடம் குறைகள் இருந்தது, குறைகள் இருந்தது. ஆனால் மக்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதில், பரப்புவதில், அதை பப்ளிசிட்டி பண்ணுவதில், அதை தெருவுக்கு கொண்டு வருவதில், அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் சொல்வதை விட்டும் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய குறைகளை அப்படியே மறைத்துவிட்டான், குறை இல்லாமல் இருந்தார்கள். மக்களுடைய குறைகளை பேசினார்கள், மக்களுடைய குறைகளை தெருவுக்கு கொண்டு வந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை குறையுள்ளவர்களாக ஆக்கினான். குறை இருந்தது, மக்களுடைய குறைகளை அப்படியே தெளிவுபடுத்தாமல் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவருடைய குறைகளை மறைத்துவிட்டான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன், ஒரு மனிதனுடைய குறைகளை மறையுங்கள், உலகத்தில் யார் மறைக்கிறாரோ அவருடைய உலகத்திலும் அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான், நாளை மறுமையிலும் அவருடைய குறைகளை மறைப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கு நம்முடைய கட்டுப்பாடு தேவை. கட்டுப்பாட்டை மீறினால், நம்முடைய குழந்தையே நமக்கு கட்டுப்படவில்லை என்றால் எவ்வளவு கோபம் வருகிறது நமக்கு. நம்முடைய வேலையால் நமக்கு வேலை, நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவன் நமக்கு கட்டுப்படவில்லை என்றால் எவ்வளவு கோபம் வருகிறது. அவனை தண்டிக்கின்றோம், அவனை வேலையை விட்டு நீக்கின்றோம், அவனுக்கு செய்யாத விடயங்கள் எல்லாம் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போனும் அப்படித்தான், இந்த ஸ்மார்ட் போன், இந்த சோசியல் நெட்வொர்க், சமூக வலைத்தளங்கள், இவைகள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறினால் மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள் உருவாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். இரண்டு அடுத்தது பாருங்கள், முதலாவது இனக்கலவரம், தாத உறவுகள் மானம் பறிக்கப்படுகிறது. அதே போன்று திருமண வாழ்க்கையில் பிளவு, திருமண வாழ்க்கையில் தலாக் ஏற்படுகிறது. கடந்த லாஸ்ட் 5 வருடங்களுக்குள்ளால் 81% இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி விவாகரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவாகரத்துக்கு காரணமே இந்த சோசியல் நெட்வொர்க். அதிலேயும் குறிப்பாக பிரிட்டனில் 1/3 காரணம் இந்த பேஸ்புக். இங்கிலாந்தில் ரிசர்ச் செய்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள், 200 தம்பதிகளை எடுக்கிறார்கள். இதில் 66 விவாகரத்து இந்த பேஸ்புக்கின் காரணமாக ஏற்பட்டிருப்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதை விட ஆச்சரியம், இந்த மொபைல் போனை பயன்படுத்துகிறார்கள், இந்த ஸ்மார்ட் போனை அதிகமானவர்கள் தன்னுடைய கலிசான் சேப்பில் வைக்கிறார்கள், இந்த சட்டை பையில் வைக்கிறார்கள். அதன் காரணமாக இவர்களுக்கு உருவாகக்கூடிய ஆணினுடைய இந்திரியத்தில் கூட அதனுடைய ஸ்பீட், அதனுடைய எண்ணிக்கை குறைவடைவதை கூட கண்டறிந்திருக்கிறார்கள். டாக்டர் பியானோ மத்தியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர், அண்மை காலத்தில் அவருடைய ஆராய்ச்சியுடைய முடிவு, இந்த மொபைல் போனின் காரணமாக ஒரு வகையான சூடு உருவாகும், ஒரு ஹீட் வரும். அதிகமானவர் பேர் இதை கண்டிருப்பார்கள். தன்னுடைய மொபைல் போனை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு வகையான சூடு உருவாகும், அது மின்காந்த அலைகளின் மூலமாகவும் அதில் அப்படியே உருவாகிறது. அதில் வரக்கூடிய அந்த கதிர் இயக்கத்தின் காரணமாக இந்த ஆணினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரிய உற்பத்தியை அப்படியே இழக்க செய்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய தேவைக்கு மேல் மிச்சமாக பயன்படுத்துவதன் காரணமாக பாருங்கள், அவர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது. இரவிலும் பகலிலும் தூங்க சென்றாலும், தூங்கி எழும்பி தலை வார்வதற்கு முன்னால், சீவுவதற்கு முன்னால், பல் துளக்குவதற்கு முன்னால் அவர்கள் பாடம் படிப்பு படைப்பதற்கு முன்னால் எதை புரட்டுகிறார்கள், எதை புரட்டுகிறார்கள்? மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், சுன்னத் தொழுகிறார்கள், அல்லது ஃபர்ல் நிறைவேற்றப்படுகிறது, சலாம் கொடுக்கிறார். முதலாவது எதை கிண்டுகிறார், எதை கிண்டுகிறார்? கசப்பான உண்மை கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சோசியல் நெட்வொர்க்கில், இந்த சமூக வலைத்தளங்களில், இந்த பேஸ்புக்கில், இந்த இன்டர்நெட்டில், இந்த வாட்ஸ்அப்பில், இந்த வைபரில், ட்விட்டரில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுடைய உள்ளங்களில் வரக்கூடிய சில கேள்விகளை நான் முன்வைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தை கையை வைத்து நீங்களே அதை யோசித்து பாருங்கள். பாருங்கள், இல்லா மாஷா அல்லாஹ், நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதிகமானவர்களுடைய விடயங்களை பாருங்கள். கட்டிய மனைவியுடன் இருப்பதை விட இந்த சோசியல் நெட்வொர்க்கை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தருகின்றதா இல்லையா? அதிகமான மகிழ்ச்சியை தருகின்றதா இல்லையா? இரண்டாவது, கல்வியில், தொழிலில் இதில் அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக வீழ்ச்சி வருகிறதா இல்லையா? வீழ்ச்சி ஏற்படுகிறதா இல்லையா? படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வீழ்ச்சியை பாருங்கள், படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியருடைய அந்த கடமை உணர்வை பாருங்கள். இதை பயன்படுத்துவதன் காரணமாக நாளுக்கு நாள் கல்வியில் வீழ்ச்சி, மாணவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய பட்டம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது, ஆர்வம் குன்றிக்கொண்டே செல்கிறது. முன்னைய காலத்தில் நம்முடைய வியாபாரிகள் எப்படி நம்முடைய வியாபார ஸ்தலங்களை முன்னெடுத்து சென்றார்கள், இன்றைய காலத்தில் பாருங்கள், கடைக்கு யாராவது வரலையா? கிண்டிக்கொண்டே இருப்பார். டாக்ஸி ஓட்டுநர்கள், வாகனம் ஓட்டுகிறவர்கள் பாருங்க, அவருக்கு ஹயர் வரலையா? கிண்டிக்கொண்டுதான் இருப்பார். முன்னைய காலத்தில் எப்படி இருந்தார்கள்? கண்ணியமானவர்களை குறையாக சொல்லவில்லை. நம்முடைய முஸ்லீம்களுடைய நிலைமையை பாருங்கள், சில பேர் வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆக்சிடென்ட் ஆகிறார்கள், மரணிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்ததை பாருங்கள், இந்த சோசியல் நெட்வொர்க் பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை பகிரங்கமாக பேசாமல் ரகசியம் காண்வார்கள். ரகசியம் காண்வார்கள், தன்னுடைய பேஸ்புக்கையோ, தன்னுடைய வாட்ஸ்அப்பையோ, தன்னுடைய வைபரையோ, தன்னுடைய ட்விட்டரையோ ரகசியமாக பயன்படுத்துவார். யாருக்கும் அதை பப்ளிசிட்டி பண்ண மாட்டார், காட்ட மாட்டார். தாய்க்கு தெரியாம தந்தை வரலாறு இருக்கிறது. தந்தைக்கு தெரியாம தாய், தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாம மகன் பயன்படுத்துகிறார்கள். எப்படி பயன்படுத்துகிறார்கள்? அனாச்சாரத்திலும் அட்டூழியத்திலும் பயன்படுத்துகிறார்கள். திருமணம் முடித்து பேரன் பேச்சியை கண்டவர் கூட 65 வயது, 2 கிழமைக்கு முன்னால வந்து சொல்றாரு, ஒரு யூனிவர்சிட்டி பொடியனிடம், எனக்கும் பேஸ்புக் டவுன்லோட் பண்ணித்தாங்க. கண்ணியமானவர்களே, ஆச்சரியம், ஆச்சரியம் இவருக்கு, எனத்துக்கு. அடுத்தது பாருங்கள், தாத உறவுகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது, அதிகரித்து சென்று கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி எத்தனையோ விடயங்களை முன்வைக்கலாம். இதிலிருந்து நானும் நீங்களும் தப்பி இந்த பாவிக்கக்கூடிய இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த மொபைல் போன், இந்த ஸ்மார்ட் போன், இவைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது நமக்கு கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, முன்னைய காலத்தில் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், மஸ்ஜிதுக்கு வருவார்கள், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது அல்லாஹ்விடம் கையேந்துவார்கள். அந்த சஹாபாக்கள் இரவில் என்ன கேட்டார்கள்? وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا اصْرِفْ عَنَّا عَذَابَ جَهَنَّمَ إِنَّ عَذَابَهَا كَانَ غَرَامًا. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இரவில் அவர்கள் நரகத்தை விட்டும், அந்த நரகத்துடைய சூட்டை விட்டும், நரகத்துடைய வேதனையை விட்டும் அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய துவாக்களுடைய பவர் இல்லாமல் போய்விட்டது, நம்முடைய இபாதத்துக்களுடைய நூறாணியத்து இல்லாமல் ஆகிவிட்டது, நம்முடைய ஜக்காத்துக்கள், நம்முடைய இபாதத்துக்கள், நம்முடைய ஹஜ்ஜுகளுடைய நூறாணிய பிராசம் இல்லாமல் ஆகிவிட்டது. கண்ணியமானவர்களே, யஹூதி நசராக்களுடைய திட்டத்தின் காரணமாக இந்த முஸ்லீம்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான், அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி நாம் பாவிக்கக்கூடிய இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த மொபைல் போன், இந்த ஸ்மார்ட் போன், இதை பயன்படுத்தும் பொழுது நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்நியவர்களுடைய மானத்தை பறிக்காதீர்கள், அவனுடைய குறைகளை வெளிப்படுத்தாதீர்கள். அவனுடைய குறையை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் வீட்டுக்குள் இருந்தாலும் நம்முடைய குறையை அல்லாஹ் தெருவுக்கு கொண்டு வருவான் என்பதை மறந்து விடாதீர்கள். நமக்கு பிடிக்கவில்லையா, அது எந்த கட்சிக்காரனாக இருக்கலாம், எந்த இயக்கமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவன் நம்முடைய மஹல்லாவை சேர்ந்தவனாக இருக்கலாம், நம்முடைய குரூப்பாக சேராதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வருகிறதா, அவனுடைய குறைகளை எல்லாம் தெருவுக்கு கொண்டு வருகின்றோம். கண்ணியமானவர்களே, நாலு பேர் சேர்ந்து ஒருவனுடைய குறையை வெளிப்படுத்த முயற்சிக்கக்கூடிய நாங்கள் நாலு பேருடன் சேர்ந்து அவனுடைய குறையை மறைக்க கூடாதா? அவனுடைய குறையை தெளிவுபடுத்தாமல் அப்படியே மறைத்து அதை அப்படியே இல்லாமலாக்கினால் நாளை மறுமையில் எவ்வளவு குறைகள் உள்ளவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோம். நம்முடைய குறைகளை அல்லாஹ் மன்னித்து திரைக்கு பின்னால் மன்னிப்பு கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானா இல்லையா? கண்ணியமானவர்களே, எத்தனை பெண்களுடைய மானங்கள் பறிக்கப்படுகிறது, எத்தனை மனிதர்களுடைய மானங்கள் பறிக்கப்படுகிறது. இவைகள் அதிகமானவர்கள் அதிகமான பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் தான் இன்று பறிக்கப்படுவதை கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உதாரணமாக பாருங்கள், இந்த விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். நான் ஒரு மனிதனுடைய குறையை அப்படியே தெருவுக்கு கொண்டு வந்தால் அவர் செய்த குற்றம் இருக்கலாம், அதை நான் பேஸ்புக்கில் போட்டு, ட்விட்டரில் போட்டு, யூடியூபில் போட்டு, வாட்ஸ்அப்பில் குரூப் மெசேஜ் அனுப்பி இதை நான் பப்ளிசிட்டி பண்ணிவிட்டேன். அவன் குறை உள்ளவனாக இருந்தாலும் நான் மௌத்தாகிவிட்டேன் அல்லது அவன் மௌத்தாகிவிட்டான். தௌபா யாரிடம் போய் கேட்பது? அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அடியான் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை அறிந்திருக்கிறோம். எனவே அடுத்தனுடைய குறைகளை மான பங்குபடுத்துவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அவனுக்கு விருப்பமான நன்மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து யா அல்லாஹ்